ஆஸ்திரேலியா நோக்கி புகலிடம் தேடி படகு மூலம் வந்த புகலிட கோரிக்கையாளர்களில் இதுவரை பாதுகாப்பு விசாவிற்கு விண்ணப்பிக்காமல் இருப்பவர்கள் வரும் அக்டோபர் 1ஆம் தேதிக்குள் தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று குடிவரவு அமைச்சர் பீட்டர் டட்டன் அவர்கள் கடந்த மே மாதம் அறிவித்திருந்தார். இவர்களை போலியான அகதிகள் என்றும் இவர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவினால் மக்கள் வரிப்பணம் விரயமாவதாகவும் அரசு கூறியிருந்தது. கடந்த மே மாதம் எடுக்கப்பட்ட கணக்கின்படி இவ்வாறு தற்காலிக பாதுகாப்பு விசாவிற்கு விண்ணப்பிக்காமல் இருப்பவர்களின் எண்ணிக்கை 7500 என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த வருடம் அரசிற்கு இவர்களுக்கு வழங்கப்படும் சென்ட்ரலிங் கொடுப்பனவினால் $500 மில்லியன் செலவானதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இதுவரை 3 வருடம் அல்லது 5 வருட பாதுகாப்பு விசாவிற்கு விண்ணப்பிக்காத புகலிட கோரிக்கையாளர்கள் உடனே துரிதமாக அதற்கான ஒழுங்குகளை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் ரெஃப்யூஜி அட்வைஸ் கேஸ் ஒர்க் சர்வீஸ் ராக்ஸை சேர்ந்த வழக்கறிஞர் அவனிதா செல்வராஜா.
அக்டோபர் 1ஆம் தேதி அதாவது 10ஆம் மாசம் 1ஆம் தேதி கிடையில சைலம் சீக்கர்ஸ் எல்லாரும் அவங்க டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசா இல்லாட்டிக்கு சேஃப் ஹேவன் என்டர்பிரைஸ் விசாவை டிபார்ட்மெண்ட் ஆஃப் இமிகிரேஷனுக்கு சப்மிட் பண்ணணும். அதுக்கு பிறகு சப்மிட் பண்ண முயற்சி செய்யறதுக்கு ஒருத்தருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. இந்த சூழ்நிலையில நேரத்தை போக்குறதுக்கு ஒருத்தருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏற்கனவே நீங்க ப்ரொடெக்ஷன் விசாக்கு டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசாக்கு அப்ளை பண்ண இல்லையென்றா உடனடியா அதுக்கேற்ற வேலையை தொடங்கணும்.
சரியான விசா இல்லாமல் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவிற்கு புகலிடம் தேடி 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2012ஆம் ஆண்டு முதல் 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்தவர்கள் தடுப்பு முகாமில் சிறிது காலம் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் அவர்களுக்கு பிரிட்ஜிங் இ விசா வழங்கப்பட்டு சமூகத்தில் வாழ அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் பாதுகாப்பு விசாவிற்கு விண்ணப்பிக்க குடிவரவு அமைச்சரின் அனுமதி கடிதம் வரும் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டும். குடிவரவு அமைச்சரின் அனுமதி கடிதம் வந்தவுடன் பாதுகாப்பு விசா விண்ணப்பம் சமர்ப்பிக்க அவர்களுக்கு 60 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டது. ஆனால் இவ்வாறு அனுமதி கடிதம் வந்த பலர் பல வருடங்கள் எடுத்து பாதுகாப்பு விசா விண்ணப்பம் சமர்ப்பித்து உள்ளதாக அரசு குற்றம் சாட்டுகிறது. ஆனால் அந்த கால தாமதத்திற்கு காரணம் அரசின் நடைமுறைதான் என்றும் இதற்கு முன்னர் இப்படியானவர்களுக்கு இலவச குடிவரவு முகவர்கள் அதாவது இமிகிரேஷன் ஏஜென்ட்ஸ் வழங்கி வந்த அரசு அதனை நிறுத்திக் கொண்டதும் ஒரு காரணம் என்றும் மற்றும் பலருக்கு அனுமதி கடிதம் வரவே பல வருடங்கள் எடுத்தது என்றும் ராக்ஸை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் சாரா டேல் கூறுகிறார்.
I am crippled with fear as to what will happen to the people that we serve. We have seen thousands of people come through the doors at RACS. We're talking about women, we're talking about children, we're talking about people that are suffering with significant trauma. What we are doing to the community of people seeking asylum is horrific, and I am petrified to think what will occur.
பணம் செலுத்தி தனியாக மைக்ரேஷன் ஏஜென்ட் குடிவரவு முகவரின் உதவி பெற இயலாதவர்கள் ராக்ஸை அணுகலாம் என்கிறார் அவனிதா செல்வராஜா.
அரசு இப்ப அவர்களுக்கு இலவசமா மைக்ரேஷன் ஏஜென்ட் இந்த அசிஸ்டன்ஸ் கொடுக்கிறது இல்லை. ஆனால் ராக்ஸ் போன்ற அமைப்புகள் நான் வேலை செய்யறது ரெஃப்யூஜி அட்வைஸ் அண்ட் கேஸ் ஒர்க் சர்வீஸ் சிமில இருக்கிற ஆக்களுக்கு ராக்ஸ் இலவசமா அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு உதவி கொடுக்கறது. அதே மாதிரி மெல்பர்ன்லயும் ரெண்டு அமைப்புகள் இருக்கு இப்படி ஆக்களுக்கு இலவசமா உதவி செய்யறதுக்கு. ஸோ அரசாங்கம் அந்த இலவசமான மைக்ரேஷன் ஏஜென்ட் கொடுக்காட்டிக்கும் கூடுதலா ஆக்கள் இருக்கிறது விக்டோரியால இல்லாத்திக்கு நியூ சவுத் வேல்ஸ்ல இந்த 2 ஸ்டேட்லயும் இலவசமா ஆக்களுக்கு உதவி செய்யறதுக்கு அமைப்புகள் இருக்கிறேன். அந்த அமைப்புகளை தொடர்பு கொண்டு உடனடிய அப்ளிகேஷன் ப்ரோசஸ் தொடங்குறது நல்லது.
அக்டோபர் 1ஆம் தேதிக்கு முன்னர் விண்ணப்பிக்காதவர்கள் அதன் பின்னர் பாதுகாப்பு விசாவிற்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர்கள் தங்களின் சொந்த நாட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்றும் அரசு கூறியுள்ளது.
அதுக்கு பிறகு அவையில் அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. சவன் சீக்கிரம் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிற ஆக்கள் அக்டோபர் 1ஆம் தேதி கிடையில அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ணணும். அதுக்கு பிறகு அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அதாவது அந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு அந்த பார் டிராப் பண்ணப்பட்டிடும். ஸோ அதுக்கு பிறகு ஒருத்தராலையும் அப்ளை பண்ண இயலாது. படகுல வந்தாக்களுக்கு மட்டும்தான் இந்த டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசா ஆப்ஷன் இருக்குது. சட்ட ரீதியா வந்தாக்கள் ட்ரெயின்ல வந்தாக்களுக்கு பெர்மனன்ட் ப்ரொடெக்ஷன் விசா அப்ளை பண்ற வாய்ப்பு இருக்குது. இது வந்து டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசா அப்ளை பண்றாக்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் வந்திருக்கு.
தற்போதுள்ள குடிவரவு சட்ட நடைமுறையில் புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் தனது பாதுகாப்பு கோரிக்கைகள் மற்றும் தனது நியாயங்கள், தனது நாட்டில் தனக்கு நடந்த விடயங்கள், இனி தான் நாட்டுக்கு திரும்பி சென்றால் அங்கு தனக்கு நடக்கப்போகும் ஆபத்துகள் குறித்த வாதங்கள் அனைத்தையுமே குடிவரவு திணைக்களத்திற்கு முதல் தடவையே முழுமையாகவும் சரியாகவும் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படாது. ஆகவே தாங்கள் அக்டோபர் 1ஆம் தேதிக்கு 2 வாரத்திற்கு முன்னதாகவே இந்த விண்ணப்பங்களை தயாரித்து அனுப்பக்கூடியதாக வேலை செய்து வருவதாக ராக்ஸை சேர்ந்த அவனிதா செல்வராஜா கூறுகிறார்.
எய்ம் வந்து அதுக்கு இடையில எங்கள்கிட்ட இருக்கிற காயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்றது. இதுக்கு காரணம் வந்து தச்சமயம் அப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் சேராட்டிக்கு எங்களுக்கு அந்த 2 கிழமை டைம் இருக்குது அவையோட கரைச்சி அதை சோர்ட் அவுட் பண்றதுக்கு. இனி இப்பல இருந்து இமிகிரேஷன் வந்து நேரடியான அப்ளிகேஷன்ஸ் எடுக்கிறது இல்லை. ஸோ போஸ்ட்ல மட்டும்தான் அப்ளிகேஷன் அனுப்பலாம். அந்த போஸ்ட் போய் சேர்ற டைமையும் நாங்கள் ஃபேக்டர் பண்ணி தான் இந்த செப்டம்பர் 18 டெட்லைனோட வேலை செய்யறோம்.
அதேபோல் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பவர்கள் இந்த விண்ணப்பத்திற்கான கட்டணத்தை எவ்வாறு செலுத்துகிறார்கள் என்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் இந்த கட்டணம் சரியாக கட்டப்பட்டால் மட்டுமே உங்களது விண்ணப்பம் செல்லுபடியாகும்.
அந்த $35 கட்டுறது. காரணம் தற்சமயம் அந்த கிரெடிட் கார்டு ஃபீ ப்ரோசஸ் பண்ற இதுல ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்தாலும் மணியோட வந்தேக்க உறுதியா தெரியும் அந்த காசு போய் சேருதுண்டு. அண்ட் கிளைண்ட்ஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல $35 இருக்குதோ இல்லையோ அந்த யோசனையில இருக்க தேவையில்லை. ஸோ ரிஸ்க எலிமினேட் பண்றதுக்கு தான் நாங்க மணியோட மூலமா கிளைண்ட்ஸ பே பண்ண சொல்றாங்க.
ஆகவே இதுவரை பாதுகாப்பு விசாவிற்கு விண்ணப்பிக்காத புகலிட கோரிக்கையாளர்கள் தங்களுக்கு திணைக்களத்திடமிருந்து வந்த நுழைவு நேர்காணலின் ஒளிப்பதிவு இருந்தால் அதனையும், அதோடு தங்களை அடையாளப்படுத்துகின்ற அடையாள ஆவணங்கள் இருக்கும் பட்சத்தில் அதனையும் தயார் செய்து கொண்டு தங்களது பாதுகாப்பு விண்ணப்பத்தினை தயார் செய்து கொடுக்கும் குடிவரவு முகவர்கள் அல்லது இலவசமாக இவர்களுக்கு உதவி செய்யும் நிறுவனங்களையோ தொடர்பு கொள்வது நல்லது.
அவை வந்த உடனே அடுத்த நேர்காணல் இமிகிரேஷனால அடுத்த நேர்காணல் அவைகள் இதுவரைக்கும் இமிகிரேஷனுக்கு கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சிடியில போட்டு அவைகளுக்கு இமிகிரேஷன் ஏற்கனவே அனுப்பியிருக்கோணும். அப்படி இல்லையாண்டா அது என்னென்று நாங்கள் விசாரிக்கணும். ஸோ அந்த விவரங்களை கொண்டு வேக்ஸ தொடர்பு கொள்வது உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு காரியம். வேக்ஸை கான்டாக்ட் பண்ணின உடனே நாங்கள் உங்களுக்கு இன்டர்வியூ எடுத்து உங்களை அப்ளிகேஷனை வெளியாக்கலாம்ன்ற சூழ்நிலையில நாங்களும் இல்லை. எங்களுக்கும் ரிசோர்ஸஸ் ஸ்ட்ரெச்சாக தான் இருக்குது. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு உங்களோட ஸ்டேட்மெண்ட் எழுதணும், அதுக்கு பிறகு அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்பணும், அதுக்கு பிறகு ஒரு அட்வைஸ் செஷன் வைக்கணும். ஸோ லாயரை நீங்கள் தொடர்பு கொண்டா பிறகும் நிறைய டைம் எடுக்கும் லாயர்ஸ் அப்ளிகேஷனை முடிச்சு சப்மிட் பண்றதுக்கு ரெடி ஆக்குறதுக்கு. அதனால உடனடியா ஒன்று வேக்ஸை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நீங்க வேற செய்றீங்க, உங்களால ஒரு மைக்ரேஷன் ஏஜென்ட் இல்லாட்டி லாயருக்கு பே பண்ணி அப்ளிகேஷன் செய்யறதுக்கு உங்களுக்கு வசதி இருக்குதுன்னு சொன்னால் அந்த வேலையை உடனடியா தருவாங்க. ஆனா அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குதுன்னு ஒருத்தரும் யோசிக்க கூடாது. ஏண்டா 2 மாசம் மட்டும்தான் இருக்குது, அந்த டைம் சரியான நெருக்கமான டைம்.